இப்பொழுது இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம் என்பது. இப்பொழுது தொடர்பாக நாம் ஒரு செய்தியை நினைவு கொண்டு வருகிறோம். ஒன்றை ஒன்று என்றால், முதலிலே இந்திரன் பழுதீர்த்ததும் திருநகரம் கண்டதும் அந்த வெள்ளையானை சாமந்தி எடுத்தது திருநகரம் கண்டதுன்னு வந்தது. இந்த திருநகரம் கண்டது என்று சொன்ன பிறகு மதுரையை திருநகரமாக கொண்டு நாம் அந்த அது அதுவே ஒரு விளையாடலாக காட்டி அந்த திருநகரத்தில் தான் தராதக பிராட்டியார் திருவதி செய்தார். அந்த திருநகரில் தான் இறைவனே வந்து திருமணம் செய்து கொண்டான். அந்த திருநகரத்தில் தான் இறைவன் திருமணம் செய்து கொண்டது வாயிலாக குண்டோதரனுக்கு அன்னமிடல், அதனால் அன்னக்குடியும் வையையும் அடித்தல், மலையத்தூசனை அடித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்பாக நமக்கு வந்தன. உக்ரகுமாரன் திருவதாரம், அந்த பெருமான் வேல்வலை சென்று கொடுப்பது என்று, இப்ப பெருமான் பெருமாட்டி அந்த திருக்குமரராக இருக்கிற உக்ரகுமார பாண்டியர் என்று இப்படி தொடர்பாக நமக்கு அந்த திருவிளையாடல் வருகின்றன. அப்படி வருகின்ற பொழுதுதான் உக்ரகுமாரன் என்ற முருகப்பெருமானுக்கு மூன்று பொருள் கொடுக்கப்பட்டது. அது எது என்ற வேல் வலை செண்டு ஆகிய மூன்று. அந்த மூன்றும் கொடுக்கப்பட்டதனுடைய காரணத்தை மூன்று விளையாடலாக நமக்கு இப்பொழுது வருகிறது. அதில் தான் இப்பொழுது இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம் என்று கொண்டு வருகிறது. எல்லாம் பெருமானும் பெருமாட்டியும் பெருமான் இந்த முருகப்பெருமானுமாக இருந்து நிகழ்த்திய அருள் விளையாடலாக இவை அமைந்திருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த விளையாட்டிலே இரண்டு பகுதியாக நாம் எண்ண வேண்டும். ஒரு பகுதி முற்பகுதி இப்படிப்பட்டது என்றால், சோமவாரத்தினுடைய மகிமை, அது திங்கட்கிழமை விரதம் இருந்தால் என்ன பயன் என்பதை பற்றிய ஒரு அமைப்பு இங்கே ஏவுபடுத்தி, ஒரு முதல் பகுதியாகிற 30 பாடல்களிலே திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது எப்படி, அதனுடைய பயன் என்ன என்பதை சொல்லி, அதன் பிறகு இந்திரன் முடிமேல் வளையறிந்தவதை கூறுகிறார். ஆகவே முற்பகுதி சோமவார விரதம், பிற்பகுதி கடைப்பகுதி. சரி, முற்பகுதி சோமவார விரதம் எதற்காக இங்கு சொல்லப்படுகிறது என்று கேட்டால், அதான் இந்த கதையில ரொம்ப ஏகப்படுத்துகிறது. இப்போ மதுரை மாநகரம், மதுரை மாநகரத்தில் இப்போ அவ்வப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி இந்த மழை பெய்யாமல் இருப்பது உண்டு. அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்கின்ற பொழுது, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று சொன்னார். மழையை பற்றி சொல்கின்ற பொழுது திருவள்ளுவரோட அந்த மாதிரி அந்த நீண்ட நெடிய நோக்கம் அவருக்கு இருந்தது போல் வேற பேரங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வறுமையான மழையினுடைய சிறப்புத்தான் சொல்லுகிறார். ஆனால் மழையின் சிறப்பு சொல்லுகின்றவர் ஒரே சமயத்தில் அந்த மழையினுடைய ஒரு சமயத்தில் மிக மிக மழை பெய்தாலும் சரி, மழை பெய்யாமல் இருந்தாலும் சரி, கெடுப்பவும் செய்யும் என்று சொன்னார். ஒரு ஒரு பகுதியை மட்டுமே தான் எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் திருவள்ளுவர் தான் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அவருடைய இரு பகுதியும் ஒத்துக்கொண்டு பேசுவார். ஒன்று, அந்த மழை நமக்கு எல்லா நன்மையும் தரவல்லதுதான், ஆனாலும் அதே மழை பெய்யாமல் இருந்து கெடுப்பதும் உண்டு, மிகுதியாக பெய்து நின்று கெடுப்பதும் உண்டு. அதான் கெடுப்பதும். அப்படி கெட்டவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் அருமையாக பருவமழை பெய்து ஒரு 5-6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்ன சார், அந்த ஒரு நாள் ஒரு ஆண்டு பஞ்சம் வந்தது, அது இந்த 10 ஆண்டா தொடர்ந்து அப்படியே எல்லாம் பொன் போட்டா பொன் விளையுதுங்க என்று சொல்லும் மாதிரி எடுப்பதும் எல்லாம் மழை, இவை எல்லாம் செய்யும். ஆகவே இந்த கெடுப்பதும் என்று திருவள்ளுவருடைய திருவாக்கில் வர்ற மாதிரி பெய்யாமல் நின்று அவ்வப்பொழுது கெடுத்திருக்கிறது. இப்ப நமக்கு அண்மை காலமாக பெய்து நின்றும் கெடுக்கிறது சமயத்தில், அது என்ன பண்றது, அது மிக மழை பெய்கின்ற பொழுது அப்படி எல்லாம் நமக்கு நேருகின்றது. அது போல மதுரை மாநகரத்திலே மழை பெய்யாமல் போய்விட்டது. போன தமிழகம் முழுதும் மழை இல்லையாம். மூன்று அரசர்களும் கவலைப்படுகிறார்கள். மூன்று அரசர்களும், சேர சோழ பாண்டியர் மூன்றும். இங்கே பாண்டிய நாட்டில் உக்ரகுமாரர், ஏனைய நாடுகளில் சேரனும் சேரரசர் சோழரசர்களாக இருக்கிறார். மூன்று பேரும் கவலைப்படுகிறார் மழை இல்லைன்னு. இந்த மழை பெய்ய வேண்டுமானால் என்ன செய்யணும், அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மழைக்கு தலைவனாக இருப்பவன் யாருன்னு கேட்டால் இந்திரன். அதனால இந்திரனை நாம் சென்று அணுகி வழிபாடு செய்தால் மிக மழை பெய்யும் என்று நினைந்தாரலாம். சிலப்பதிகாரத்தில் இந்த மாழி மாறி பொய்த்ததுக்கு காரணம் இந்திரனுக்கு வழிபாடு குறைந்ததுதான் என்று சொல்லி இந்திர விழா விடுத்த காதை என்று ஒரு அருமையான காதை இருக்கு. அதுல இந்திரனுக்கு நம்முடைய காவிரி பண்டத்தில் 108 குடம் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க என்பதெல்லாம் சொல்லப்படுது. எதுக்கு சொல்றேன், இந்த அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வது, வழிபாடு செய்வது போன்ற செய்திகள் எல்லாம் இந்த தமிழ் மண்ணிற்கு வழிவழியாக வந்த சொந்தம். இது யாரும் இடைக்காலத்தில் பூத்தினார் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா அவங்க தமிழ் அறியாதவர் என்பதுதான் பொருள். ஆகவே வழிபாடு என்றால் 108 குடம் விண்ணவர் கோமானுக்கு, விண்ணவர் கோமான இந்திரனுக்கு காவிரியினுடைய நீரை 108 குடம் அபிஷேகம் செய்து இந்த நாடு மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார் ஒரு காலத்தில். ஆகவே மழை வழி மழை வேண்டும் மற்ற வேறெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்பொழுது அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதெல்லாம் இந்த தமிழ்மண்ணுக்கு உரியதாகத்தான் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்திரனை வழிபாடு செய்யும். இந்த மழை ஒன்று இல்லையானா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மற்ற அதிலிருந்து எல்லா தீங்கும் வரும், எல்லா தீங்கும் வரும். அது நம்ம ரொம்ப அருமையாக அத்திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையாக. மழை இல்லையானால் நாட்டில் ஒழுக்கம் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கெங்க பஞ்சம் என்று ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த ரொம்ப மென்மையாக இருக்கிறவன் இல்லாதவன் இருக்கிற வீட்டில் நுழைவான். நுழைவதற்கு அது ஆரம்பம்னு கூட சொல்லுவான். என்ன பண்ணுறதுப்பா, பத்து நாள் பட்டினி, நான் என்ன பண்ணுவேன், வயிறு கேட்குது, அதனால் அவங்க உள்ள நுழைஞ்சேன் அப்படி. ஆஹா, இதாகவே அடுத்த வீட்டுக்காரருடைய நுழைவது அது ஒரு அறமாக போய்விடுகிறது. ஏன்னா எனக்கு வயிற்று இல்லை, இல்லாதவன் இருக்கிற வீட்டில் சாப்பிட வேண்டியதான். அப்படி ஒரு அமைப்பு வந்துடும். ஆகவே களவு, இது களவினால போய் சொல்ல வேண்டியது, எடுத்துட்டு இல்லைங்க வேண்டியது. ஆப்பிட்டுக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வருது. எனவே களவு, போய், காமம், குற்றம் இவை எல்லாம் வந்துடும் மக்களுக்கு. அதனால தான் மழையானது சரியா பெய்யணும். இந்த மழை சரியா பெய்யணும்னா என்ன வேணும்னாரு, இந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கணும், கிரக அமைப்பு சரியா இருக்கும். அது நம்முடைய தமிழருடைய நம்ப நாளாவத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த கிரக நிலை சரியில்லைன்னு சொன்னா நாட்டில் மழை பெய்யாது என்பதை இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தமானதுதான். எல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்கு. இந்த தொல்காப்பியத்தை விட்டு விட்டு அதுதான் நமக்கு இருக்கிற நூல்களில் மிக பழமையான நூல் இன்னைக்கு இருக்கிறதுல. அதுக்கு முன்ன அகத்தியம் இருந்தும் சொல்றாங்க தெரியல. இலக்கண நூலாயிருந்தும் ஒரு பக்கம் மொழிக்கும் இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கும் இலக்கணம் சொன்னது தொல்காப்பியம். அதுதான் நமக்கு மேலெல்லையாக வைத்து என்ன நம்முடைய அந்த பாரம்பரிய தமிழ். இப்போ கழுதோன்றி மந்தோன்றா காலம் என்று சொல்கிறார்களே, அந்த கழுதோன்றி மந்தோன்றா காலத்தினுடைய மரபை அறிய வேண்டும் என்று சொன்னால் தொல்காப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம் அவைதான் நமக்கு மூல காரணமாக இருக்கின்றன. அவற்றை விட்டு இப்பொழுது இருக்கிற கவிதை இதெல்லாம் நமக்கு மூல காரணமும் அல்ல, இது வந்து மரபை சொல்வதும் அல்ல. நல்லவா, அதெல்லாம் நாங்கள் போவதே இல்லை, தொடுவதும் இல்லை. நல்லவா, அப்படி ஆகவே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளும் கோளும் இருக்குதே, அதன் இந்த விண்மீன்களும் கோள் அந்த கிரகங்களும் இருக்கின்றனவே, இவையெல்லாம் சரியாக இருந்தால்தான் மழை பெய்யும். அப்போ அந்த கிரகங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேணும்னா என்ன இருக்கணும்னாரு, அரசாட்சி நல்லா இருக்கணும், அரசாட்சி நல்லா இருக்கணும். இதைத்தான் ரொம்ப மணிமேகல் சொல்லிட்டு, கோன் நிலை திரிந்திடில் அல்லவா, அரசன் தன்னுடைய அரசாட்சி நிலையில் மாறுபட்டா கிரகங்கள் மாறுபடும், கிரகங்கள் மாறுபட்டால் மழை மாறுபடும், மழை மாறுபட்டால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும், பஞ்சம் ஏற்பட்டால் மக்கள் கொலை களவு போன்ற குற்றங்களுக்கு ஆளாவார், எல்லாம் ஒழுங்கே கொடுங்க. அப்ப நாட்டுக்கு எது மிக சிறப்பு, அரசியல் அமைப்பு மிகச் சிறப்பு. மறந்தே போயிட்டான் தமிழன், மறந்தே போனான். கோன் நிலை தெரிந்தடில் கோல் நிலை தெரியும். அரசனுடைய அரசியல் அமைப்பு அறநிலையில் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் இந்த குட்டிச்சுவரெல்லாம் வரும். கோள் நிலை தெரிந்தடில் மாறி வரங்கூறும், மழை பெய்யாமல் இருக்கும். மாறி வரங்கு வளம் பொய்ப்பின் நாட்டில் என்னென்ன தீமை அத்தனை நடக்கும். அதனால் தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் வேற எவரும் அந்த மாதிரி செய்யல, சேக்கிழார் பெருமான் தான் செய்தார். நகரச்சிறப்பில் போய், நகரச்சிறப்பில் எல்லா இலக்கிய பேராசிரியர்களும் நகரச்சிறப்பில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆஹா இந்த மதில் எப்படி இருக்கிறது பார், இந்த அகழி எப்படி இருக்கிறது பார், இந்த தெரு எப்படி இருக்கிறது பார், ஆஹா வளம் குளிக்குது என்று நகரச்சிறப்பை அப்படிதான் மதிலையும் அகழியும் சொன்னார்கள். சேக்கிழார் பெருமான் தான் நகரச்சிறப்பு என்ற பகுதியில அரசியல் சிறப்பை சொன்னார், மண்ணிதி சொல்லுடைய சிறப்பை சொன்னார், வேற யார் இந்த பேராசிரியர் சொல்லல. ஏன், ஒரு நகரம் சிறப்பா இருக்கும்னு சொன்னா எது வேணும், அரசியல் அமைப்பு சிறப்பா இருக்கும். அகடி இருந்த என்ன, மதில் இருந்த என்ன, நாலு வீதி இருந்த என்ன, கோயில் இருந்து என்ன பண்றது, அரசியல் சிறக்கல என்ன. அதற்காக அரசியல் சிறப்பு பேசின, அதுவும் திருவள்ளுவருடைய ஞானம் தான் சொல்லியிருக்கிறேன். நாட்டினுடைய வளத்தை சொன்ன நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் 9 குறள்ல சொல்லி 10வது குறள்ல வந்தார். ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, நான் சொன்ன இலக்கண நாட்டுக்கு இலக்கணம் எல்லாம் அமைந்திருந்தாலும் கூட, இதோ இப்பொழுது சொல்ல போகிறேன், இந்த சிறப்பு இல்லையானால் அந்த நாட்டினுடைய சிறப்பு குண்டிவிடும் என்று சொன்னார். என்னென்ன 10வது குறள் இது, ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமிவில்லாத நாடு. நான் சொன்ன நாட்டினுடைய இலக்கணம் எல்லாம் ஒரு நாட்டிற்கு மிக அதிகமாக பொருந்திருந்தாலும் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனுடைய அறச்சிறப்பு இல்லையானால் இத்தனையும் போய்விடும் என்று சொன்னார் திருவள்ளுவர். இதை விடலாம் இனிமே மேலே யாரு சொல்ல போறா, நீதி கிடையாது, ஒண்ணு கிடையாது. அதுதான் நம்முடைய சேக்கிழாருக்கு அடித்தளமாக போக நகர சிறப்பில் எல்லோரும் நகரத்தினுடைய சிறப்பை பேசினார்கள், நகரத்தை ஆளுகின்ற அரசனின் சிறப்பை பேசினார் சேக்கிழார் பெருமா. இன்னமும் புரட்சி புரட்சிங்கிறாங்க, இது இது இலக்கியத்தில் இப்படி ஒரு பெரிய புரட்சி அல்லவா செய்தார் சேக்கிழார், எத்தனையோ செய்தார் புரட்சி, அதுல இது ஒண்ணும். ஆகவேதான் இப்பொழுது அரசியல் நிலை மாறுபட்டால் கோள் நிலைகள் அதாவது கிரக அமைப்பு மாறுபடும். கிரக அமைப்பு மாறுபட்டால் மழை தவறும். மழை தவறினால் இந்த மாநிலம் எல்லா வகையிலும் குன்றும், சிறப்பு குன்றும். அப்ப மழை அவ்வளவு இனிமே. அது இப்ப பார்த்தாலும் தெரியும், நீதி நூல்களிலே திருக்குறளிலே முதல்ல கடவுள் வாழ்த்து, அடுத்த அதிகாரம் என்ன? வான் சிறப்பு, வான் சிறப்பு. அதான் திருவள்ளுவர் போல இனி ஒரு நீதி இலக்கியம் தேவையும் இல்லை, போதும் அது ஒன்றே போதும். இனி ஒரு இலக்கியம் கடவுள் வாழ்த்தை அடுத்து வைத்தது வான் சிறப்பு தான். வானம் சிறக்க வேண்டும், மழை சிறக்க வேண்டும். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டினர். எப்பா மேலிருந்து பெய்யற மழையை தண்ணீனா கருகிறது, அமிழ்தம் பா அமிழ்தம் என்று சொன்னார். இப்படி எல்லாம் சொன்னார். எனவே மழையானது இப்பொழுது இல்லை, மூவேந்திருக்கு. ஆதலால் இவங்க என்ன செய்தார்கள், இதற்குரிய அவன் இந்திரன், இந்திரனை கண்டு நாம் சொல்லி மழை பெய்யும்படியாக செய்வோம். இந்திரன் எங்க இருக்கிறான் இப்போ? வானுலகத்தில் இருக்கிறான். இந்த மூவர் எங்க இருக்கிறாங்க? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து இப்ப இந்திரனுக்கு மேல் உலகத்துக்கு போகணும். எப்படி போறது? விமானம் எல்லாம் இருந்திருக்குது, இருந்து தொலைச்சிருக்குது. தமிழன் தமிழனை போல சிறந்து நான் சிறந்து உயர்ந்து இருந்தவனும் இல்லை. அதோட விட்டுறேன், அதுக்கு மேல நான் சொல்றேன். தமிழனை போல எந்த ஒன்றிலும் சிறந்தும் உயர்ந்தும் இருந்தவனும் இல்லை. டேஷ் 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 விட்டுருவோம். அது நாம அழத்தான் வேணும், அழத்தான் வேணும். நம்ம என்ன பண்றது? ஏன்னு கேட்டா விமானத்தை ரொம்ப அருமையா சொன்னாங்க. விமானத்தை மூன்று இடத்துல விமானம் வருது நமக்கு. பழந்த இலக்கியத்தை கொஞ்சம் படிக்கணும். இந்த காலம் வர 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 இந்த காக்கா காக்கா குருவி குருவின்னு இந்த இலக்கியத்தை படிக்க விடாம போறான். இதுவா நமக்கு இலக்கியம்? இது நாட்டு பண்பாட்டை வளர்க்குமா, உருவாக்குமா? இந்த நாவல் எல்லாம் பண்பாட்டை வளர்க்கணும்னா நமக்கு எங்கே அங்கேயிலிருந்து தூத்து வச்சிருக்கிறாங்க. புறநானூற்றுலதான் விமானத்தை பற்றி சொல்லுது. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துவ என்பதும் செய்வினை முடித்து. இது புறநானூறு, இது கற்பனை அல்ல. எந்த ஒரு பேரரசர், எந்த ஒரு பெருமகனார் நல்ல சான்றோராக இருக்கிற புலவர்களால் போடப்படும்படியான தன்மை இருக்குமோ அவர்கள் தன்னுடைய இந்த உலகத்தில் எல்லாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ நன்மையை செய்து அந்த இறுதியில வளவன் ஏவா வான ஊர்தியினர், எவனும் இயக்காத தாமே இயங்குகின்ற அந்த விமானத்தில் சென்று மேலே செல்லுவார் என்று புறநானூறு சொல்லிச்சு. இது கற்பனை அல்ல, கற்பனை அல்ல. கற்பனை என்னன்னு கேட்டா ஏதோ ஏறத்தால ஒரு பத்து அடி இருக்கிற ஒரு தென்னை மரத்தை நூறு அடின்னு சொல்றது, அதுல மேகம் தவடுது சந்தனம் தவடுதுன்னு சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை. விமானமோ அல்லது அதை இயங்காத விமானத்தை இயக்காதவே தானே இயங்குகின்ற விமானம் இருக்குன்னு சொல்லலாம், கற்பனை இல்ல, இருந்திருக்கு. இதுதான் முதல் முதல் குறிப்பு. இன்னொரு குறிப்பு எங்க இருக்குன்னு கேட்டா சிலப்பதிகாரத்துல இந்த அம்மை கண்ணகியே எல்லாவற்றையும் விட்டு மதுரையை விட்டு விட்டு வஞ்சியில் போய் நிற்கிறார். அந்த வேங்க மரத்தில் நிற்கிறார். நிற்கும் போது வேங்க மரத்தில் நிலை நிற்கும் போது மேலிருந்து ஒரு விமானம் வருகிறது. அங்கே தேவர்கள் தன்னுடைய கணவனாகன கோவலன்லாம் வருகிறார்கள். அப்படியே வர இந்த அம்மா நிற்க, வருக என்று சொல்ல இந்த அம்மையும் ஏற அந்த விமானத்தில் ஏறி போறான். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இருக்கு. இதை பார்த்த அந்த குறவர்கள் தான் சில சேரன்சங்கட்டத்தில் சொல்ல, அப்படியானால் இப்படி ஒரு பெருமாட்டி இருந்தாளா என்று கேட்க, எனவே அவளுக்கு ஒரு கோவில் அடிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கோவில் அடிக்கப்பட்ட என்றெல்லாம் வரலாறு வருது. எனவே இங்கிருந்து கண்ணகி சென்றது விமானத்தில். மூன்றாவது ஜீவசிந்தாமணியில சச்சந்தன் தன்னுடைய மனைவிக்கு கருவுற்றிருக்கிறார். ஆனா இவன் மனைவியோடவே இன்பத்தில் இருந்துட்டான். அதனால தனக்கு யார் ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவனா இருந்தாலும் அந்த அமைச்சரே தன்னுடன் போர் தொடுக்கிறான். கட்டியங்காரன் பேர் போர் தொடுத்தான். போர் தொடுத்தவொடனே எதிர்பாராம மனைவியோ கருவுட்டிருக்கான்னு சொல்லிட்டு, இந்த பேர் நீ இந்த பொறியில ஏறி, மயில் பொறின்னு பேரு அந்த பொறியில ஏறி, நீயாவது தப்பிச்சுக்க, புள்ள சரிமா இருக்கட்டும், நான் இப்படியாக நான் போர்க்குளத்தில் பாத்துக்கிறேன்ட்டான். உடனே அந்த அம்மா என்னன்னு கேட்டா, கரு 10வது மாசம் கரு உயிர்க்க மாசம் அந்த மயில் பொறியில ஏறுகிறா, ஏறி அதை முடிக்க இப்படி போறா. போகும்போது அவளுக்கு என்ன பண்ண, நாம இப்படி போறோம், நம் கணவன் சச்சந்தன் என்னாகிறானோ என்று நினைச்சா அந்த மயில் பொறி இறக்குறத மறந்துட்டான். அது கிடுகிடுகிடுன்னு இறங்கிட்டது. இறங்கின இடம் சுடுகாடு, அங்கதான் ஜீவகன் பிறந்தான் என்றெல்லாம் கதை போகுது. எனவே இந்த தமிழனுக்கு பாவம் என்னைக்கோ இந்த ராக்கெட்டு கேட்டுக்கிறானே, இதெல்லாம் போனவன் வந்தவன் தான், எல்லாம் இழந்தான். அந்த அந்தந்த செயற்கரிய செயல்கள் பொறியியல் இவற்றையெல்லாம் மறந்தான். எங்கேயோ நின்று சந்தியில் நின்று எது எடுத்தாலும் அல்லவா, மொழியியல் பற்றி பேசணுமா உடனே மேனாட்ட ரஸ்க்கு சொன்னான், மஸ்க்கு சொன்னான் அல்லவா, பாடத்தினுடைய திட்டங்களை சொல்லணுமா உடனே வந்து மெக்காலே சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் அல்லவா, இவருக்கு எதுவுமே கிடையாதா போட்டு எதுவுமே. இவனுடைய சிந்தனை தனி சிந்தனை, உலகமெல்லாம் பறந்தும் விரிந்தும் இருக்க வேண்டிய சிந்தனை, எப்படியோ குண்டி போய் வளர்ந்து எதற்கெடுத்தாலும் மேனாட்டு சிந்தனைகள், எதற்கெடுத்தாலும் மேனாட்டு சிந்தனைகள் என்றெல்லாம் போய்விட்டன. ஆகவே நமக்கு மூன்று இடங்களில் அந்த விண்ண அருமையாக விண்வெளி ஊர்தி இருந்தது, சென்று வந்த குறிப்பு இருக்கிறது, மறந்துடக்கூடாது. ராமாயணத்தில் சீதையை தூக்கிட்டு போனாங்களே ஐயா சொன்ன, சீதையை தூக்கிட்டு போனது எப்படி தரையில் நடந்து போனான்னு தெரியல, மேல போறாங்களா? அது சம்பந்தம் ஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார், ஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். நம்ம இவர் குப்சாமி இல்லையாரோ இல்லையா, வேலூர் அவர் ஒரு புரட்சி ஒன்று செஞ்சுருக்கார். இப்போ நான் சொல்லிடுறேன், கம்பர் விழாவில் ஒரு மாதம் ஆச்சு எனக்கு லெட்டர் எழுதி, கம்பராமாயணத்தில் இது திருமுறையில் ராமாயணம் என்று பேசணும்னு நாம் நம்ம சொன்னலைங்க, அது மாதிரி இது ஒரு புரட்சி, திருமுறையில் ராமாயணம் ஏற்கனவே நினைக்கிறான், இது எங்கேயோ போயிருக்கா, அது எங்கேயோ போயிருக்கிறான், திருமுறையில் ராமாயணம் இங்கே தான் சொன்னேன், அவர் எனக்கு நீங்களே பேசணும்னு சொல்லி எழுதியிருக்காரு இல்லைங்களா, திருமுறையில் ராமாயணம். இப்போ ஐயா சொன்னோன்னு ஞாபகத்து வந்தது, ராவணன் மேலேயே தூக்கி கொண்டு போகிறான் சீதையை, அப்போ போய் ஜடாயு போய் தன்னால் முடிந்த அளவு தாக்குறாங்க. இது ராமாயணத்தில் கண்டது. கம்பராமாயணம் கம்பராமாயணம் பின்னது ராமாயணத்தில் சொல்லணும் அல்லவா, ஏன்னா திருமுறைகள் அதுக்கு முந்தியன, கம்பர் எழுதுகின்ற ராமாயணத்துக்கு முந்தியன நம்முடைய திருமுறைகள், மறந்துடக்கூடாது. ஆகவே ராமாயணத்தில் இருக்குன்னு சொல்லுமே தவிர கம்பராமாயணம் சொல்லப்படாது, சொன்னால் காலத்தினால் பிற்பட்டது இல்லைங்களா. நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்றார், மெய் சொல்லாயிராவணனை, மெய் சொல்லாயிராவணன், சீதை இருப்பிடத்துக்கு போன ராவணன் தான், நீங்க யாரு சொன்னே நான் ஒரு முனிவர் என்று சொல்லிட்டு போனான், அப்பதான் உள்ள போக முடியுது. போனவொன்னு அடியோடு எடுத்துக்கிட்டு மேல சொன்னான், அதான் பொய் சொல்லி போன ஆளுதான், மெய் சொல்லாயிராவணனை மேல தூக்கிட்டு போனானா, ஜடாயு பார்த்தது சம்பாதி பார்த்தது, மேல் ஓடி மேலே பறந்து போய் ஈடழித்து தன்னால் முடிந்த வரைக்கும் அவனை எழுதுகிறது பார்த்தது, பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே. நம்ம வைசூரம் கோயில் திருமுறையில ஞான சம்பந்தர் பாடுகிறார், எதை, ராவணன் சீதையை தூக்கிட்டு போனது, அதுல ஐயா சொன்ன மேலோடி ஈடழித்து மேலேதான் அவன் தூக்கி சென்றான் விண்வெடி சென்றான் என்று. அப்ப ராமாயணம் வந்து நாலாவது இடம் வந்துட்டு, இப்படி விண்வெளி இயங்குவது இருக்குதே, இது ரொம்ப நமக்கு என்னமோ புதுசல்ல இப்ப, ஆனா தமிழனுக்கு இன்னைக்கு புதுசா போயிட்டது. ஏன் இப்படி எல்லாம் போயிட்டது என்று சொன்னால், அது காரணம் ஒன்று, அதுக்கு பல காரணம், இதெல்லாம் எழுதணும், இதெல்லாம் எழுதணும், ஏன் தமிழன் இப்படி இருந்தா இப்படி போனா என்று சொல்றதுக்கு காரணம், இந்த பாழா போன அரசியல் மாற்றம் ஒன்று நமக்கு இடையறாது வந்தது, இன்னொன்று யார் எந்த செயற்கரிய செயல் செய்தானோ அவன் தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளவே மாட்டான், விளம்பரப்படுத்திக்க மாட்டான். அது ஒரு நல்லதுதான், ஆனா அது ஒரு கெடுதலும் ஆயிட்டு. சரி, அப்படி செய்தவனை போய் மற்றவன் நம்மால் பாராட்டுவானா, பாராட்ட மாட்டான், அது ஒரு கெட்ட குணம், கெட்ட குணம், கெட்ட குணம். இப்படி பல காரணங்கள், அதனால இப்படி கீழே இறங்கணும். எனவே இப்ப ஐயா சொன்னதுல இந்த நாலாவது, இப்படி எல்லாம் இருந்த அமைப்பு போய் இப்ப என்ன பண்றது, இப்ப அதுதான் சொல்ல வந்தேன். சரி, இந்த மூவேந்தர்கள் இப்ப இந்திரனத்துக்கு போகணும், போனா இந்த மூணு பேர் சொல்லியிருக்க, சிலப்பதிகாரத்துல இருக்குது, சிந்தாமணியில இருக்குது, புறநானூட்ல இருக்குது, ராமாயணத்துல இருக்குது, ஆனால் இவங்க மூவர் காலத்துல இல்லை, இருந்தா என்ன பண்ணுவாங்க, சரி கொண்டாப்பா ராக்கெட்ல மூணு அரசரையும் ஏறி உட்காந்துவாங்க, நேரா இந்த இடத்துக்கு போ, இப்ப இப்ப கேட்டு வந்திருக்கலாம், அது போயே போட்டு இல்லை. அதனால பார்த்தாங்க, நம்ம வேற இந்திரனுக்கு இந்திரனத்துல போய் கேட்டா கேட்கணுமே, இந்திரனை எப்படி நாம் சந்திப்பது, இங்கிட்டு பொருள் மண்ணுலகத்தில் இருப்பவர்கள் விண்ணுலகத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு, எல்லாத்துக்கும் பெரியவர் அகத்தியர், அவரை போய் கேட்போம், அகத்தியரை போய் கேட்டாங்க மூவேந்தர்களும், இப்படி நாங்க விண்ண இந்திரனை போய் பார்க்கணும், விண்வெளி செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இங்க ரெண்டு வழி தான் எங்களுக்கு இருக்குது, இப்போ ஒன்னு என்ன, தரை வழி, இன்னொன்னு கடல் வழி, தரை வழி, இன்னொன்னு கடல் வழி அல்லவா. ரொம்ப அருமையா தொல்காப்பியத்துல காலில் சேரல் களத்தில் சேரல், அருமையான தமிழுங்க, அதான் சொன்னது, இப்ப நான் சொன்னது அல்லவா, காலில் சேர, கால் தரையில் நடந்து போறது, களத்தில் மரக்கலம் கப்பல்ல போறது, இவ்வளவுதான் ரெண்டு தான் நமக்கு இருந்தது, விண்ணில் சேரல் போயவே போட்டு, காலில் சேரலும் களத்தில் சேரலும் இதை தான் நம்மளால முடிஞ்சது. இந்த நிலைதான் இந்த மூன்று வேந்தர் காலத்திலே அமைந்திருந்தது. ஆதலால் மூன்றாவதாக இருக்கிற விண்வெளி சேரல் முடியலேன்னு சொல்லி அகத்தியரை கேட்டாங்க. அப்பதான் சொன்னாராம், நீ விண்வெளி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊர்தியில் செல்லல் நமக்கு இல்லை, ஆனால் நம்முடைய நோன்பினால் செல்ல வேண்டும், சோமவார விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் பலனாக நீ நினைத்த இடத்திற்கு தாமே இயங்கலாம் செல்லலாம். இதற்கும் முன்னோடி திருவள்ளுவர் தான், திருவள்ளுவர் தான் நான் ஏதோ திருவள்ளுவர் கூட திணிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, இருக்கிறத சொல்லாமல் இருந்தால் நன்றி கேட்டதான்னு அர்த்தம். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. திருவள்ளுவர் படிங்களேன், அதான் தமிழ், தமிழ்னா அதான் நோற்றலின் ஆற்றல். பா, நல்ல சிறந்த தவத்தின் பயனால கூற்றம் குதித்தலும் கைகூடும். எவனை கூட செட் டவுன் உகாரா அப்படின்னு சொல்லிடலாமா, அவ்வளவு ஆற்றல் வரும். அப்ப எதனால் வரும்? நல்ல நோற்பதனால். என்ன நோற்பது? இது மாதிரி சிறந்த விரதங்களை மேற்கொள்வது. மேற்கொண்டால் யமனை கூட கொஞ்சம் உட்காருப்பா. எப்ப வந்த அப்படின்னு, ஓ ஐயா உயிர் இடத்துக்கு வந்தியா? ஆமா, கொஞ்ச நேரம் இரு கேட்டுட்டு அப்புறம் 8 மணிக்கு என்று சொல்லலாம். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அப்ப இந்த நோற்றலின் ஆற்றல் இருக்குதே அது மிக உயர்ந்தது. நோற்றல் என்ன அருமையான தமிழ். விரதம் விரதம் இப்போ அதுதான் நோற்றல் என்று சொன்னார். அதுக்கு இருக்கிற ஆற்றல் அதுதான் சோமவார விரதம். எப்படி இருக்கும்? ஆகவே 30 பாடல்கள் இப்ப சோமவார விரதத்தை பற்றி சொல்லப்படுது. இதன் வாயிலாக இதுவரை நாம் சோமவாரத்தில் விரதம் இருப்பவர்கள் மேற்கொண்டு உறுதிப்பாடாக இருக்கலாம், இல்லாதவர்கள் இருக்க தொடங்கலாம். ஆகவே அந்த முறையில் இந்த அமைப்பு சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம். என்ன செய்யணுமா? இப்ப ஒன்னு அருமையா சொல்ற, ரொம்ப நீள சொல்ற, ரொம்ப நீள சொல்கிற நீங்க அந்த அதை மட்டுமே சொன்னாலே ரொம்ப இந்த இன்னைக்கு முடியும். பொதுவாக சோமவாரம் இருப்பது விரதம் இருப்பது திங்கட்கிழமை தோறும், சோமவாரம்னா திங்கட்கிழமை, திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது மிகச்சிறப்பு. ஒரு கால் நமக்கு இயன்றதானால் காசியில இருந்து போய் இருக்கிற அந்த சிறப்பு இருக்கு, ரொம்ப சிறப்புன்னு சொல்றது. அப்படிதான் சொன்னது, அதுக்கு தான் இப்ப நம்ம காசிக்கு வீசன் அதிகம்னு இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அல்லவா. நமக்கெல்லாம் காசி சிறப்பு, காசியில் இருக்கிறவனுக்கெல்லாம் ராமேஸ்வரம் சிறப்பு. பம்பு இல்ல போங்க, இப்ப காசியில இருந்தும் நோக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். அதுல என்ன செய்யணும்னர், ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அங்கதில் அதிக பேருண்டு அருக்கனில் மதி தோய்ந்து ஒன்றில் தங்கிய திங்கள். இந்த சோமவாரத்திலேயே ரொம்ப சிறப்பான சோமவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசையோடு கூடி வருகின்ற சோமவாரம் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அருகிதான் வரும் அல்லவா, அமாவாசையோடு கூடிய சோமவாரம் இருக்கிறது ரொம்ப குறைவு. அந்த நாளில் தொடங்குறது நல்லது என்று சொன்னாங்க. ஒரு கருத்து இல்ல, எந்த விரதமும் இன்னொரு குறிப்பு, தம்முடைய சொந்த பொருளை கொண்டு அந்த விரதம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் தமிழனுடைய சிந்தனையில், இது ரொம்ப மிக முக்கியம். நீங்க சரி சோமவார விரதம் இருக்கணும், அன்னைக்கு என்ன செய்யணும், முதல் நாள் ராத்திரியே கொஞ்சம் உண்ணாமல் இருக்கணும், இறைவனுக்கு நல்ல அபிஷேகம் செய்யணும், மறுநாள் காலையில அது மாதிரிலாம் செய்யணும்னு சொன்னா சரி என்ன பண்ணணும், நம்முடைய நெற்றி வேர்வை நிலத்துல விழும்படியா பொருளிட்டு இருக்க பாருங்க, அந்த பொருளை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை புரியணும், அப்பதான் சிறப்பு. நமக்கு மற்றவர்களுக்கு வேற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் பொருள் வேண்டும் என்று சொல்கிறோம், நாமும் இன்பம் வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனா உலகமும் சொல்லுகிறது பொருள் வேண்டும் என்று சொல்கிறது, இன்பம் வேண்டும் சொல்கிறது. ஆனால் தமிழன் என்ன கருதுன்னா, அந்த பொருளும் அறவழி வர வேண்டும் என்றான். அவங்க அப்படி இல்லை, அடுத்தவனை குத்தி விட்டு அரசுக்கு வரலாங்கண்ணா, அது தப்பு. அதுபோல நாமும் இன்பம் வேண்டுகிறோம், ஆனால் அது அறவழி வர வேண்டும். அவன் அப்படி இல்லை, என் மனைவியும் அல்லவா, இல்லை என் பழமொழி ஆங்கிலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க உண்டு அல்லவா, ஏன்னா அது என்ன அது ஒரு ஒரு பெண் மற்ற எத்தனையோ பேரோடு இருக்கலாம், அப்படிலாம் ஒரு உறவு இருக்குது அல்லவா. எனக்கு பிறந்ததும் உங்களுக்கு பிறந்ததும் நமக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது. இன்பமும் அந்த நெறியில் வரணும். ஆகவே பொருளும் இன்பமும் வேண்டும் என்பது இந்த உலகம் முழுவதுக்கும் உரிய அந்த குறிக்கோள் தான். ஆனால் அந்த பொருளும் இன்பமும் கூட அறவழி வர வேண்டும் என்பது இவனுடைய சிந்தனை. ஆகவேதான் ஏதோ முன்னோடி ஈட்டிய பொருள் இருக்குது, சரி அதில் ஒரு 10,000 ரூபாய் கொடு, நாளைக்கு அபிஷேகம் பார்க்கணும், இந்த மாதிரி அபிஷேகம் வரைக்கும் யாரும் பண்ணதில்லை என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. 10 ரூபாய் அபிஷேகமாக இருந்தாலும் இவனால் பொருள் ஈட்டி, இவனால் தேடப்பட்ட, இவனால் தேடப்பட்ட பொருளாக இருக்கும். ஆகவே தன்னால் தேடப்பட்ட பொருளை கொண்டு இந்த நோன்பை செய்ய வேண்டும். இது ரெண்டாவது குறிப்பு. மூன்றாவது எப்ப பண்ணுவார், இன்னொரு மாதம் ரொம்ப கூடவே கூடாது. அதாவது நீங்க அமாவாசை வர்ற திங்கட்கிழமை நல்லது சரி, அதுல எந்த மாதம் தொடங்கணும்னு கேட்டா கார்த்திகை அல்லது மார்கழியில தொடங்கணும் இந்த விரதத்தை. இந்த விரதம் இப்ப கூட கார்த்திகை சோமவாரம் விரதம் உண்டு, பெரும்பாலும் சோமவாரங்க கார்த்திகை மடங்கள்ல ஏதோ அப்படி இருந்துகிட்டு இருக்குது. மற்ற மடங்கள் எனக்கு இப்ப பழக்கம் அதிகமா தெரியல. திருப்பனந்தாள்ல கார்த்திகை மாதத்துல 5 சோமவாரம் 4 சோமவாரம் வந்தாலும் மத்தியானம் சாப்பாடு இருக்காது. ஆனா மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டிருந்த காலம் உண்டு. ஆனா மாணவர்களுக்கு பட்டி போடக்கூடாங்கிறதுக்காக உப்மா கொடுத்துருவாங்க. ஆனா மாலையில உணவு உண்டு,
மாலைன்னா சரியா இது மாதிரி நேரத்தில் இருக்கணும், சரியா ஆறுக்கெல்லாம் உணவு. ஏன்னா நேற்று அவங்க ராத்திரி சாப்பிடாது, நேற்று மத்தியானம் சாப்பிட்டது, நேற்று இரவு உணவு இல்லை, காலை இல்லை, நண்பகல் இல்லை. அதனால அந்த கதிரவன் அதாவது மறைந்து போற நேரம் சரியா ஆறு ஆறரைக்கு இருக்கு பாருங்க, ஆறரை மணிக்கு சாப்பாடு சாப்பாடு ஊரே கூட்டி போட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன மரத்தில் கூட்டோம்னா நீ கார்த்திகை சோமவாரம் இல்லை நீ உண்ணப்பா அப்படிமா, அப்படிதான் அப்படிலாம் ஒரு காலம் சரியா ஆறு டு ஏழுக்குள்ள அது உண்டினாலும் வேத்தில் ஆறு சுவைத்திரத்தில் அதெல்லாம் இருக்கும், வரபாயசம் போக்குவரத்து இத்தியாதிகள்லாம். ஆகவே நண்பர்கள் சாப்பிட மாட்டாங்க, காலைல சாப்பிட மாட்டாங்க, முதல் நாள் இரவு சாப்பிட மாட்டாங்க, அது கார்த்திகை மாத சோமவாரம். ஆகவே அது போல கார்த்திகையிலேயோ அல்லது மார்கழியிலேயோ தொடங்க வேண்டும் என்று சொல்லும். சரி, முதல் நாள் என்ன பண்ணும், முதல் நாளே அதுக்கு உணவு கூடாது. நீ திங்கக்கிழமை விரதம் இருக்கீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவே சாப்பாடு கூடாது, ரொம்ப முடியல கொஞ்சம் பழம் பால் அவ்வளோதான், அப்படி திரவமாக இருக்கணும், உணவு இருக்கக்கூடாது இட்லி இல்லையே இல்லைங்களா. இப்போ இதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விரதம் என்ற பெயரால் பலகாரம் சாப்பிட்றமே அது சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லதுன்னு தெரியுது. ஏன்னு கேளுங்க, சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுவான், இப்போ இடியாப்பம்னு வச்சுக்கிட்டு அது நம்ம தான் அதில் இதுலலாம் நம்ம சுவையான ஆள். இடியாப்பத்தை தான் பல ரகம் பண்ணலாம், அருமையாக வந்து வெள்ளத்தில் போட்டு ஒரு பக்கம் இல்லை, இன்னொன்று எலுமிச்சம்பழம், இன்னொன்று புளியில் போட்டு, இன்னொன்று மிளகு பொடி போட்டு தேங்காய் போட்டு அப்படிலாம் ஒன்று, இன்னொன்று தயிரில் போட்டு போதுமே சரிங்களா. நீங்கள் இப்போ வெறும் சாதம் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிட்ருப்பீங்க, இதில் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க கொஞ்சம் வைங்க கொஞ்சம் வைங்கன்னா இவ்வளோ சாப்பிட்ருப்போம், பல ஆகாரமெல்லாம் ஆகிப்போச்சு. இது எப்படியோ நம்ம விரதம்னு சொல்கிறோம், இது 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 நம்ம விரதத்துக்கு இதுக்கு ரொம்ப தூரம், இது ரொம்ப தூரம் இது. அதனால பால் பணம் தான் முடியாமைக்கு ஏது, முடிந்தால் ரொம்ப நோன்பு நோட்டம் இருக்காங்க. அதுதான் நம்ம மணிவாசகரெல்லாம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு. இல்லறத்தில் இருப்பதனால நமக்கு பிற கடமைகள் இருப்பதனால நமக்கு ஓரளவு அது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிறோம் இல்லவா, ஆனால் முடிந்த வரைக்கும் செய்யும் ஒன்றுமில்லை. நம்முடைய ரத்னகிரி மலையில் போய் பெருமான் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டதோடு இப்போ சாயந்தரம் போகணும், ரொம்ப அருமையாக போய் ஏறி இறங்கணும். நீங்கள் நாலு மணிக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு ரவா தோசை கொஞ்சம் பூரி செட்டு எல்லாம் அடிச்சுட்டு ஏறிங்கன்னா அஞ்சு அஞ்சு படிக்கு ஒருத்தர் நிற்க வேண்டியதான், அஞ்சு படிக்கு மேலே ஏற முடியாது. அதனால் இங்கே குறைஞ்சாதான் அங்கே மேலே ஏறலாம், அதில் குறைவாகவாக இருக்கணும், குறைவாக தான் இருக்கணும். ஆகவே தான் அந்த முதல் நாள் இரவு உணவு கூடாது என்று சொன்னோம். இனி அடுத்தாற்போல் என்ன செய்யணுமா, வைகரை எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உணவெல்லாம் இல்லை, இப்போ திங்கட்கிழமை பொழுது இதோ விடுகின்றது, விடுகின்ற போது நான் சரியாக நாலு நாளைக்கெல்லாம் எழுந்திருச்சு. வைகரை எழுந்து சேர்க்கன் மனாலனை உள்ளி, அதாவது நீங்கள் குளிச்சுட்டு குளிச்சுட்டு பல்லுழைக்கிட்டு நினைக்கிறதெல்லாம் அப்புறம், நீங்கள் எழும்பொழுதே சிந்தனை என்ன இருக்கணும்னு கேட்டால் சொக்கநாத பெருமான் சிந்தனை இருக்குங்க. அதான் அந்த தெய்வம் தொடான் கொடுனன் தொழுதெழுவாள், பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ மக்கு பயிலுவா, என்ன ஆராய்ச்சியில் இருக்குது தொழுதெழுவாள்னா, தொழுது கொண்டே எப்படி எழுவது, எழுந்த பிறகு தானே தொடணும் அப்படின்னு. இங்கே தொழுதல் என்பது என்ன நினைக்கிறான்னு கேட்டால் கையை ரெண்டையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணுறேன் நினைக்கிறான். தொழுதல் என்பது மனதினால் எண்ணி வணங்குதல் அப்படி, உனக்கு தூக்கத்திலிருந்து அந்த உணர்ச்சின்னு வந்த மாத்திரத்திலேயே கணவன் தான் அப்படின்னு. அப்போ மனத்தால் தொழுதெழுவாள் என்ற அர்த்தம், ஒரு வேற ஒன்றும் படிமையானதுண்ணா படிமையான எழுதியிருக்கிறான். இது இப்போ பெரிய ஆராய்ச்சி பண்ணுறான் அல்லவா, அது எப்படி எழுவதற்கு முன்னர் தொழுவது, எழுந்த பிறகல்லவா தொழலாம், அவர் தொழுது கொண்டே எழுவது எப்படி, இதெல்லாம் பாண்டவம் என்ன நம்ம மூணாவது ஆளா திருவள்ளுவனார் இல்ல. தானுடைய திருவாசகத்திலும் சின்னங்கள் கேட்பச்சிவன் என்றே வாய் விரப்பாய்